Hallelujah. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எங்களை நடத்தி செல்லுகிறது. ஹல்லேலூயா. அது எங்கள் வாழ்க்கை அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் சபையிலே, நம்மத்திலே, ஒவ்வொருவர் மத்திலே சூழ்ந்திருக்கிறதற்காய் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் இருக்கிறது. எங்களை தைரியப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையொன்றை வாசித்து நாம் செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்து செய்திக்குள் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்.
ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அது ஒன்று. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்தி, நம்மளை தைரியப்படுத்தி இந்த நாளிலே இந்த வார்த்தை எங்களை நடத்தி செல்லுவதாக. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே சரியான வேளையிலே அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவண்டி பிள்ளைகளை, என்னோடு கூட இந்த விதமான ஒரு சிந்தனைக்குள்ளே கடந்து வாருங்கள். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய ஊழிய வாழ்விலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே, சமுதாய வாழ்விலே, நம்மளை குறித்து நாங்களே ஒரு சிறியவர்கள், அல்லாவிட்டால் ஒதுக்கப்பட்டவர்கள், அல்லாவிட்டால் மற்றவர்களால் தள்ளிவிடப்பட்டவர்கள், அல்லாவிட்டால் நாம் செய்து கொண்டு இருக்கிற ஊழியம் சிறுமியானது, அல்லாவிட்டால் நாம் இருக்கிற நம்முடைய மனநிலைமை தாழ்மையான ஒரு நிலைமையில இருந்தால், உங்களுக்கு நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுக்கும். நீ சின்னவனாய், நீ சிறியவனாய், நீ பலனற்றவனாய், நீ சோர்வுள்ளவனாய், நீ ஒதுக்கப்பட்டவனாய், நீ கண்ணீர் உள்ளவனாய், நீ கவலை உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் உன்னை சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எது? சின்னவனாகிய உன்னை பலவானாகிய மாற்றுவேன், சிறியவனாகிய உன்னை பலவானாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. அற்பமாயிருக்கிற உன்னை, உன்னை உயர்த்திய ஒரு இடத்திலே நான் வைப்பேன். ஹல்லேலூயா. குறைவுகளோடு இருக்கிற உன்னை கர்த்தர் சம்பூர்ணத்தினால் நிரப்புவார். ஆனால் அவைகள் ஏற்ற காலத்திலே நடைபெறும். பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்திலே அவசரப்படுவது நல்லதல்ல. ஏற்ற காலம் ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஏற்ற நேரம் ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் சிந்தனை உங்களுக்குள்ளே இந்த நாளிலே இருப்பதாக. நம்முடைய இருதயம் கலங்கடிக்கப்பட்ட விதத்திலும், நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு இடத்திலையும், நம்முடைய இருதயம் கண்ணீருக்கு சமமாக இருக்கிற இடமாக இருந்தால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவெனில், நீ சின்னவனாய் இருக்கலாம், நீ சிறியவனை போல இருக்கலாம், நீ அற்பமானவனை போல இருக்கலாம், நீ புறக்கணிக்கப்பட்டவனை போல இருக்கலாம், அல்லாவிட்டால் அவளை போல இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றுவார், உன்னை சரிப்படுத்துவார். ஆனால் அதற்கு தேவன் நேரத்தையும் காலத்தையும் வைத்திருக்கிறார். அதற்கு ரெண்டு நாள் இருக்கிறது, அதை தேவன் அதுக்கென்று அந்த நாளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் செய்தியினூடாக உங்களை திரும்பவும் ஒரு விஷயம் நான் உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நடத்த நான் விரும்புகிறேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி. ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். பல இடத்துல ஆண்டவர்களை சொல்லி அதை நிறைவேற்றியும் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இது எனக்குரியதாக, இன்றைக்கு இது உனக்குரியதாக எடுத்து செல்வது நமக்கு நல்லது. என்னவெனில், கர்த்தர் என்னை பெரியவனாக்குவார். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் இதுவரைக்கும் நாம் இருந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு கொண்டு போவார். வேறொரு நிலைமையில என்னை அவர் நிறுத்துவார். இனி வரைக்கும் இன்று வரைக்கும் இருந்த இந்த இடத்துல இருந்து கர்த்தர் என்னை ஒரு இடத்தில் கொண்டு வருவார். ஒரு ஆசீர்வாதமான இடம், ஒரு மேன்மையான இடம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் உடைக்கப்பட்டு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பலவீனப்பட்டு, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் எனில், ஏற்ற காலத்திலே நான் செய்வேன். சரியான நேரம் உண்டு எனக்கு வேண்டும். கர்த்தர் விரும்புகிற ஒரு நேரம். பிரியமானவர்களே, நாங்கள் அவசரப்படுகிறதுனால எதுவும் நம் வாழ்விலே நடப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய அவசரம், எங்களுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை நடப்பித்து விடும் என்று சொல்லி நாம் நினைத்து விடக் கூடாது. ஆகையினால பிரியமானவர்களே, சின்னவனா இருக்கிற நான், பலவீனனா இருக்கிற நான், ஏனோ தான் ஒன்று இருக்கிற நான், மற்றவர்களாய் அற்புமா எண்ணப்படுகிற நான. சில பேர் ஊழியம் செய்வார்கள், சின்ன ஊழியம் ஆண்டவரே, சிறிய ஊழியம் ஆண்டவரே, அதை குறித்து நொந்து கொண்டே இருப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ எவ்வளவுக்கு நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் செய்கிறோமோ அதுதான் கடைசி நாளிலே நிறுத்தப்படும் என்பதை மறந்து விடாதிருங்க. அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் நம்முடைய மனநிலைமை அப்படி இருக்கிறது, மனங்கிறதா பிள்ளைகள் ரீதியிலே எந்த காரியத்தில் நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது, உடைக்கப்பட்டு. இன்னைக்கு நாம் சில சம்பவங்களை பார்ப்போம். ஆச்சரியமான சில காரியங்களை கவனிக்க நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் பிள்ளைகளை, உன் சந்ததியை, உன் குடும்பத்தை. இன்னைக்கு நாம் வேலை செய்கிறோம், வேலையை குறித்து ஒரே கவலை, வேலைகளை குறித்து ஒரே கவலை. இப்படித்தானா, எத்தனை வருஷம் இப்படி நடந்து செல்வது, எத்தனை வருஷம் இப்படி போவது, எத்தனை வருஷம் என் பிள்ளைகள் இப்படி இருப்பது என்று கவலை. இருதயம் முழுவதும் கண்ணீர், உடைக்கப்பட்டு வேதனை, துன்பம், துயரம். ஆனால் மற்றவர்களுக்கு சொல்வதில்லை. விசுவாசிகளிடத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, மற்றவரிடத்திலே திறந்து சொல்ல மாட்டார்கள். மற்றவர்களிடத்தில் ஓடி போய் வாங்க பிரதர், இங்க வாங்க சிஸ்டர், இப்படி உடைக்கப்பட்டு இருக்கிறேன், இப்படி என் நிலைமை இருக்கிறது சொல்ல மாட்டார்கள், தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வார். அவிந்த தன்மை, அவிந்த ஒரு வாழ்க்கை, நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை நிறுத்தி வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, நாம ஆயிரம் வருஷ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டு இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிவார், என் ஆவியும் உணர்கிறது என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். நாம மற்றவர்களுக்கு தமிழில் சொல்லுவார்கள், படங்காட்டி வாழ்ந்து விடக்கூடாது. நம் வாழ்வை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீயும் மனிதன், நானும் மனிதன், நான் எந்த வழியிலே போகிறனோ அந்த வழியிலே கொஞ்சமாவது நீ தொட்டுத்தான் நடக்க வேண்டும். ஆகையினால் நீ சொல்ல முடியாது, எல்லாம் நாம் உடுத்திருக்கிறோம் உடையின் அடிப்படையிலே எல்லாம் ரம்யமாக இருக்கும் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. நாம் இருக்கிற இந்த நிலைமைக்கு, நாம் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிற நிலைமைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வேன், நான் ஏற்ற காலத்திலே உன்னை நான் தூக்குவேன், ஏற்ற காலத்திலே உன்னை நான் கொண்டு வருவேன். எங்கே ஆண்டவரே, நீ இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் ஒரு படி மேல, நீ செய்கிற வேலைகள்ல இருந்து இன்னும் ஒரு படி மேல, உன் பிள்ளைகள் படிக்கிற படிப்புல இருந்து இன்னும் ஒரு படி மேல, நீ படுகிற துக்கத்தில் இருந்து இன்னும் ஒரு படி மேல நான் கொண்டு வருவேன். ஆனா ஏற்றொரு காலம் எனக்கு வேண்டும். அமன் கத்தருக்குள்ள இரு, கத்தரோடு இணைந்து கொள். பிரியமானவர்களை, வேதம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும். அநேக நாம் சின்னவர்களாகவே இருந்து விடுகிறோம். ஆனா சின்னவர்களை குறித்து கத்தர் என்ன சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், அவன் ஆயிரமாய் நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. செய்கிற காரியத்தை ஆயிரமாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆயிரமாய் ஆசீர்வதிப்பா, பயப்படாதிருங்க. ஆண்டவர் இங்கே பேசுகிறது பலவான்களை குறித்து அல்ல, பலவாசாலிகளை குறித்து அல்ல. இங்கே சொல்லுகிறது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அவர் ஏற்ற காலத்தில் இந்த இடத்துக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுவோமா, ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம், இங்கே நாங்கள் கொஞ்சம் நிக்கலாம். ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை முதல்ல வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. ஹல்லேலூயா.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார்.
ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வசனங்களை வாசிக்கிற பொழுது அதுல உயிரை பெற்றுக் கொள்ள வேண்டும். சும்மா இருப்பதில் எந்தவித பிரயோசனம் உனக்கு இல்லாமல் போய்விடும். இந்த வசனம் வாசிக்கிற பொழுது தலைகளாய் ஒரு மனிதன் நிக்க வேண்டும். ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு வசனம் நமக்கு கிடைப்பதில்லை. எனக்கு ஆசீர்வாத பிரசங்கங்களோ ஆசீர்வாதத்தில் வசனங்களை எடுத்து பிரசங்கிப்பதோ என்னுடைய நான் அப்படி அல்ல. ஆனா இந்த நாட்களிலே என் உள்ளத்தில் போடப்பட்ட சில காரியங்கள் இல்லையா, இதை குறித்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, யாரு புழுதியிலே மண்ணோடு மண்ணாக இருக்கிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமை உள்ளவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பலவீனமானவர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், குறைவுள்ளவர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் நிறைந்தவர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், ஏனோ தானோ எதற்கு என்னத்திற்கு வாழுகிறோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சிறியவர்கள். ஹல்லேலூயா. இங்கு சிறு பிள்ளைகளை குறித்து பேசவில்லை, சிறுபான்மை அல்லாவிட்டால் மனதிலே தாழ்த்தப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உள்ளவர்கள், ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே சோதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கண்டு நோகடிக்கப்பட்டவர்கள், ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே தகாத காரியங்கள் தங்கள் வாழ்க்கையிலே வந்து அலை மோதியதினாலே உடைக்கப்பட்டு இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களை வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. பிரியமானவர்களே, புழுதியிலே தொலைந்தால் எடுப்பதே கஷ்டம். இதற்கு முதல் அதிகாரம் அருமையானது, இரண்டாவது அதிகாரம் அதை விட அருமையானது. இந்த ரெண்டு அதிகாரங்களையும் வாசித்தவர்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் புதியோர் பலத்தோடு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, முதல் அதிகாரத்திலே மாறி மாறி வாசிப்போம் இல்லையா? இப்ப வாசிங்கள், பத்து முதலாவது அதிகாரம் பத்து பதினொன்றை வாசிங்கள். பத்து பதினொன்று முதலாவது அதிகாரம் பத்து பதினொன்று.
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை
பண்ணினாள். வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளை கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கும். ஜெபம் அழுது ஊத்துகிறார். உடைக்கப்பட்ட ஒரு மனிதி, ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷி, ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன், கண்ணீர் நிறைந்த ஒரு மனுஷன், வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனுஷி இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே அழுது புலம்புகிற ஒரு 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 படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவை, மற்றவர்களால் தள்ளிவிடப்பட்டு, மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டு, மற்றவர்களால் மண்ணோடு மண்ணாக ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதி. இது முதல் அதிகாரம். நான் முதல்ல வாசித்தது இரண்டாவது அதிகாரம். இப்பொழுது முதல் அதிகாரத்திலே நாம் கொஞ்சம் நின்று போகலாம். ஆகையினாலே இந்த மனுஷி கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே நான் சிறுமி, ஆண்டவரே உள்ளம் உடைக்கப்பட்டு உள்ளம் கண்ணீரோடு இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் இருதயங்கள் திறந்திருப்பதாக. ஏதோ எனக்கா வேண்டி உங்கள் இருதயத்தை பூட்டி வைத்தோ, அல்லாவிட்டால் இருத்தர் பார்க்கிறார்கள் என்று சொல்லியோ உங்கள் இருதயத்தை ஒதுக்கி வைத்தோ, தள்ளி வைத்தோ, கண்ணை மூடி காதை மூடி இருந்தோ, உங்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் இல்லாமல் நீங்கள் போறதுனாலே உங்களுக்கும் எனக்கும் தேவ சமூகத்தில் எந்த பிரயோசனமும் அல்ல. இங்கே ஒரு பெண்மணி கதறுகிறாள், ஆண்டவரே என் வாழ்விலே எனக்கு வேண்டியது, என் வாழ்விலே எனக்கு தேவையானது இல்லை, என் வாழ்வு குறைவு பட்டிருக்கிறது. ஆண்டவரே, குறைவில்லாத மனிதர்கள் இருந்தால் எனக்கு தெரியாதப்பா, என் வாழ்விலே குறைவு நிறைந்தொரு வாழ்வு. ஹல்லேலூயா. வாழ்வு கர்த்தருக்கு முன்பாக அனுதினமும் குறைவுள்ளதாக இருக்கிறது, ஆனால் கர்த்தரை நீ நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால எங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர், உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கும், என் தேவையை ஒரு விஷயத்தை கண்ணோக்கும் ஆண்டவரே. நான் சிறுமைப்பட்டொரு பெண், நான் வேதனை நிறைந்தொரு பெண், நான் கண்ணீர் நிறைந்த ஒரு மனுஷன். வாழ்விலே, ஊழியத்திலே, குடும்பத்திலே தொட்டடிக்கப்பட்டவன், தேவைகள் நிறைந்த ஒரு மனுஷன். ஐயா, அனுதினமும் தேவ சமூகத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பங்களே, முக்காவாசி விண்ணப்பங்கள் நம் குடும்பத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது, நம் தேவைகளை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது, நம்முடைய குறைவுகளை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஏதாவது ஒன்று கர்த்தர் எங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் ஜெபத்தை சீர்தூக்குங்கள். இந்த பெண்மணியில் இருந்து கதறுகிறார், நான் சிறுமைப்பட்டவள், என்னை கண்ணோக்கும் கர்த்தாவே, என்னை கண்ணோக்கும். பிரியமானவர்களே, அநேக தடவைகளிலே நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தாண்டி வந்ததுனால் நாம் மறந்துவிட்ட நேரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே நடக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நாம் இருந்தது, ஒரு நாள் அழுதது, ஒரு நாள் கதறியது, ஒரு நாள் வேதனைப்பட்டது, ஒரு நாள் இருள் சூழ்ந்திருந்த நேரம், ஒரு நாள் கண்ணீரோடு கதறிக்கொண்டு ஒருவரும் இல்லையாண்டு அழுத நேரங்கள், எல்லாவற்றையும் மறந்து இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அதனால் அவைகள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறதில்லை. இன்னைக்கு உன் இறுதி அந்த நாட்களை திரும்பி பார்ப்பதாக. ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்ட மனைவி, நான் குறைவு நிறைந்தவர், என் வாழ்வு, என் பிள்ளைகளுடைய வாழ்விலே குறைவு நிறைந்ததப்பா. கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை மறவாதிரும், என்னை மறவாதிரும், என் குறைவுகள், என் கஷ்டங்கள், என் வேதனைகள், ஆண்டவரே நான் உடைந்திருக்கிற நிலைமை, நான் செய்கிற ஊழியங்கள், என்னை மறவாதிரும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறார், கதறுகிறார். முழு அதிகாரமும் கண்ணீர் நிறைந்தது, முழு அதிகாரமும் கண்ணீர். நான் சிறுமே. பிரியமானவர்களே, நாங்கள் வளர்ந்திருப்பது அல்ல, நாம் எந்த இடத்திலே நம்முடைய இருதயத்திலே நம்முடைய இருதயம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியம். சிறுமைப்பட்ட தனம், ஒதுக்கப்பட்ட தனம், தெரியுமா, தங்களை தாங்களே குறைவுபடுத்திக் கொள்ளுகிற ஒரு தனம், இவைகள் எல்லாருக்குள்ளேயும் அப்பப்போ வந்து போகிறது. ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டால், ஒருவரால் தள்ளிவிடப்பட்டால், ஒருவரால் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மதிக்கப்படாவிட்டால், குடும்பத்திலே பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவுகள் என்று சொல்லி எல்லா விதத்திலும் ஒதுக்கப்படுகிற ஒரு நிலைமையிலே, என்னை மறவாதிரும் ஆண்டவரே, என்னை மறவாதிரும். கதறுகிறார் அன்னாலோ. பாசிங்க சிஸ்டர்.
கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான்.
பிரியமானவரே, பொருத்தனையோடு சேர்ந்து அவர் கதறுகிற ஒரு கதறல். இந்த பெண்மணி இரண்டாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே எழுதுகிற வார்த்தை என்னவெனில், என்னவெனில், அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம். இப்பொழுது அங்கே போவோமா, வாசிங்கள், இப்பொழுது வாசிங்க சிஸ்டர், எட்டாவது வசனத்தை வாசிங்க.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து,
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, நான் சிறியவனாக இருந்தேன், நான் ஒதுக்கப்பட்டிருந்தேன், ஐயா நான் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு, உங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல அந்த ஆலயத்தின் ஆச்சாரியன் கூட அவளை புறக்கணித்தார் என்று சொல்லலாம். ஒடைக்கப்பட்ட நிலைமைகள், நீரோடும் கடலோடும் வேதனையோடும் அநேக தடவை நம் வாழ்வு இருக்கத்தான் செய்கிறது, ஆனால் நாங்கள் அதை மறைக்க செய்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உள்ளான மனிதன், உள்ளான இருதயம் கண்ணீரில் நிறைந்து மிதக்கிறது. நாங்கள் மறைத்து நடக்க விரும்புகிறோம், ஆனால் அன்னாலோ தேவ சமூகத்திலே வெளிப்படுத்தினால், அன்னாலோ இருதயத்தில் அழாமல் கண்ணீர்னால் அழுதூத்தினால், அதை கர்த்தர் கண்டார். அவர் சிறுமியா இருப்பதை, அவர் வேதனையா இருப்பதை, அவர் கண்ணீரோடு இருப்பதை கர்த்தர் கண்டார். பிரியமானவர்களே, அவள் கண்ணீர் விட்டது அங்கிருந்து எல்லாரும் தான் கண்டார்கள், ஆனால் பிரயோஜனம் அல்ல. ஆனால் அவர் கண்டார், அவர் கண்டார். நன்மையை செய்தார். ஹல்லேலூயா. அவர் சிறுவனை புழுதியிலிருந்து எடுத்து தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு மண்ணோடு இருக்கிற அந்த சிறுமி, அவர் சிறுவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார். அந்நாள் ஒதுக்கப்பட்ட மனுஷிதான். ஆனால் இரண்டாவது அதிகாரத்தில் அவள் எழுதுகிற வார்த்தை, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தெய்வம் இயேசு ஆண்டவர் உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? அதை உள்ளுக்கே வைத்துக் கொண்டு, உள்ளுக்கே வைத்துக் கொண்டு நிறைத்துக் கொண்டு அதை கடினப்படுத்தி, அதை கஷ்டப்படுத்தி, அதை வேதனைப்படுத்தி, அதை துன்பப்படுத்தி நம்முடைய இருதயம் கவலைகளினால் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்கள், உங்களுக்கு கொண்டு சொல்லவா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உன்னை உயர்த்துகிறதற்கு காலம் நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பா கவலைப்படாதிருங்க. ஹல்லேலூயா. கவலைப்படாதிருங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கைகளை குறித்து, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். தந்து வாசிங்க சிஸ்டர்.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார்.
மாத்திரமல்ல, பிரபுக்களோடு அதிகாரிகளோடு ஆசீர்வாதமான ஒரு வாழ்விலே உன்னை கொண்டு வேறொரு வைப்பார். இதுதான் சத்தியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் சத்தியம். ஒருவேளை இன்றைக்கு நாம் இருக்கிற நிலைமை அப்படிப்பட்டதா இருக்காமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, நாங்கள் உங்களை குறித்து நினைக்கிறதோ, நீங்கள் எங்களை குறித்து நினைக்கிறதோ கர்த்தர் செய்ய முடியாது. அவர் உன்னை குறித்து எதை வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறும். அவர் என்னை குறித்து எதை வைத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அவர் அவர்களை புழுதியில இருந்து குப்பையில இருந்து, குப்பையில யாரும் பார்ப்பது கிடையாது பாருங்க. ஆனால் ஆண்டவர், குப்பைக்குள்ள நீ இருந்தாலும் அங்கே இருந்து அவர் உன்னை எடுப்பார். ஹல்லேலூயா. தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு மற்றவர்களால் இங்கே ஒரு மூலையில நீ இருந்தாலும் அங்கே இருந்தும் அவர் உன்னை என்ன செய்வார்? எடுப்பார். எடுத்து அவரோட, அவர் உயர்ந்த இடத்திலே, உன்னதமான இடத்திலே, ராஜாக்களோடு அதிகாரிகளோடு ஆசீர்வாதமான ஒரு இடத்திலே உன்னை அவர் வைப்பார் என்பதிலே சந்த. யார் எழுதுகிறது இதை? இதுதான் முக்கியம். இது யார் எழுதுகிறார், யார் சொல்லுகிறார்? முதலாவது அதிகாரத்திலே, நான் மனக்லேசம் நிறைந்தவள், நான் கண்ணீர் நிறைந்தவள், நான் குறைவு நிறைந்தவள், நான் தேவை நிறைந்தவள் என்று புலம்பி அழுது மற்றவர்களுக்கு முன்பாக ஆலயத்திலே சிறுபுள்ளி போல கதறி அழுது ஒரு மனுஷி இரண்டாவது அதிகாரத்திலே கர்த்தரை குறித்து எழுதுகிறார், ஆண்டவரை குறித்து எழுதுகிறார். ஒரு அதிகாரத்தில் அடுத்த அதிகாரத்துக்குள்ளே மாற்றமோ மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவர் சிறியவளாகிய என்னை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து என்னை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு என்னை தலை நிமிந்து நடக்க வைத்திருக்கிறார் ஐயா என்று சொல்லி எழுதுகிறார். இது இப்படியே இருக்க விட்டு இரண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிங்கள், கொஞ்சம் கேட்போம். ஹல்லேலூயா.
அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்.
திருப்பி வாசிங்க.
அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி,
ஜெபம் பண்ணி,
என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது,
இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அன்னால் முதல் அதிகாரத்திலே பண்ணின ஜெபத்திற்கும் அன்னால் இரண்டாவது அதிகாரத்தில் பண்ணுகிற சபத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம். ஹல்லேலூயா. அங்கே அழுது ஊத்துகிறார், நான் மனக்கசந்து மனக்கிளை. இங்கே சொல்லுகிற, அப்பொழுது அன்னால் சபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒரு சிறியவனா இருக்கலாம், நீ குப்பையில இருந்து கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவளா இருக்கலாம். ஒன்று என்ன தெரியுமா? உன் இருதயத்தை கலிகூற பண்ணுகிற கர்த்தர் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார் என்பதை மறவாதிருங்க. ஹல்லேலூயா. எங்களை கலிகூற பண்ணுகிறவர், கவலையோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற காலம் வரும், நேரம் வரும், கர்த்தர் பிடிப்பார், கர்த்தர் எழுப்புவார், மகிழ்ச்சியாக்குவார், சந்தோஷமாக்குவார், ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் என்னையும் உன்னையும் அமர செய்வார். அல்லேலூயா. ராஜாக்களோடு அதிகாரிகளோடு என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு பொலிட்டிக்கரோடு போய் இருப்போம் நினையாதிருங்க. உன்னதமான ஒரு நிலைமை, ஆசீர்வாதமான ஒரு நிலைமை, மகிழ்ச்சியான ஒரு நிலைமை, நீ எதிர்பாராத ஒரு நிலைமையிலே கர்த்தர் உன்னை நிறுத்துவார், நிறுத்துவார். ஆகிய நாளை அன்னால் எழுதுகிறார், முதல்ல ஒரு நாள் முதல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னு அந்தவர் ஒரு அதிகாரம் முன்பதாக பல வருஷங்கள் முன்பதாக என்ன நடந்தது? மனம் கசந்தேன், அழுதேன், ஊற்றினேன், கண்ணீர் விட்டேன், மற்றவர்களால் பாதிக்கப்பட்டேன், மற்றவர்களால் தள்ளிவிடப்பட்டேன். ஐயா ஐயா, முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னால் குடிகாரரை போல அலட்டினார், குடித்து விட்டு அலட்டுகிறது போல அன்னால் அலட்டுகிறார். இங்கேயோ இரண்டாவது அதிகாரம், அன்னால் சபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கழுகுறுகிறது. ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது. எப்படி எப்படி நடந்தது, எப்படி நடந்தது? அதுல எனக்கு பிடிச்சது முதலாவது அதிகாரத்திலே சிறுமை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி எழுதப்படுகிறது. அண்ணா ரெண்டா அந்த பதினோராவது வசனத்திலே நடுப்பகுதியின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து என்று சொல்லி அண்ணா சொல்லுகிறார், நான் ஒரு சிறுமி ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யார் என்பதை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. நாம் யார், நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படி வாழுகிறவன், நான் எப்படி ரசிக்கிறவன், எப்படி ருசிக்கிறவன், நான் கர்த்தரை எப்படி நேசிக்கிறவன், அதை தெரியப்படுத்துங்க. அவர்கிட்ட நான் சிறுமி, நான் ஒதுக்கப்பட்டவன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதை வாசிக்க வாசிக்க இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தருக்கு கல்வி கூறுகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இன்றைக்கு உன் இருதயம் எதனால், எந்த துக்கத்தினால், எந்த கவலையினால், எந்த கண்ணீரினால், எந்த வேதனையினால், எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் சீக்கிரத்திலே ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே உன்னை மன மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. மனிதர்களுக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை திறக்காவிட்டாலும் அந்த தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயம் திறக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதர்களுக்கு முன்பாக திறக்காவிட்டாலும் அந்த கர்த்தர் பார்க்கத்தக்கனவையாக உங்கள் இருதயம் திறந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்னாலோ அன்னாலோ ஆசாரியனை கூட அவள் பார்க்கவில்லை, ஆலயத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை கூட அவள் பார்க்கவில்லை. இன்றைக்கு இது பெரிய பிரச்சனை நமக்கு. பிரியமானவர்களே, கர்த்தரை ஆராதிக்க வந்த பொழுது, கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது சிறு பிள்ளைகளை போல மாறுங்க. கர்த்தரை மகிழ்ந்து துதியுங்க, கரைத்து ஊற்றுங்க. கர்த்தர் மகிழட்டுக்கும், கர்த்தர் இறங்கி உன் பக்கத்திலே வரட்டுக்கும், கர்த்தர் உன்னோடு பேசட்டுக்கும், கர்த்தர் உங்களை நடத்தி செல்லட்டுக்கும், கர்த்தர் உங்களோடு உங்கள் வாழ்விலே ஒரு நன்மையை செய்வதற்கு அவரோடு உடைந்து ஊற்றின இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நில்லுங்கள். பிரியமானவர்களே, வீட்டிலே இருக்கிறது போல மூமண்டு கொண்டு இருக்காதீர்கள். வீட்டிலே ஆராதிக்கிறது போல ஏதோ ஒன்றை பாடுகிறோம் என்று பாடாதருங்க. உங்கள் இருதயம் அன்னாலை போல உடைக்கப்பட்டால் நாளை மகிழ்ச்சியை காண்பீர்கள். உங்கள் இருதயம் அன்னாலை போல ஊட்டப்பட்டால் நாளை மனமகிழ்ச்சியை காண்பீர்கள். நீங்கள் அன்னாலை போல இன்றைக்கு உங்களை சமூகத்திலே ஒப்புக் கொடுத்தால் புழுதியில இருந்து குப்பையில இருந்து கர்த்தர் தூக்கி உன்னதமான ஒரு நிலைமையிலே உன்னை வைப்பார், உன் பிள்ளைகளை வைப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. பிரியமானவர்களே, வாசிங்க சிஸ்டர், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர்,
என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்.
பிரியமானவர்களே, மூன்று காரியம், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என்னவா என் நாவு எப்படி இருக்கிறது, என் வாய் எப்படி இருக்கிறது, திறந்திருக்கிறது. இதை நான் வாசித்து விட்டு கொஞ்சம் யோசித்தேன். முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருடைய வாழ்வின் அடிப்படையிலே அவள் இருந்த சூழ்நிலையிலே மற்றவருடைய வாயினால் கேலி பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இந்த இடத்திலே இவள் அவர்களுக்கு விரோதமாக வாய் திறந்தவளாய் இருக்கிற ஒரு காலத்தை, ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் நம் பக்கமாகவே காற்றை அடிப்பதற்கு கர்த்தர் விடமாட்டார். ஒரு நேரம் இருக்கிறது, அதிலே கர்த்தர் இறங்குவார். ஒரு காலம் இருக்கிறது, அதிலே கர்த்தர் நன்மை செய்வார். இதிலே அவருடைய கொம்பு உயர்ந்திருக்கிறது. முதல் அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா அவள் ஒரு மனிதர்களுக்கு முன்பாக நின்று கதைக்கக்கூடிய ஒரு நிலைமை அவளுக்கு இருக்கவில்லை. ஆலயத்திலே கூட நின்று ஒரு சரியான விதத்தில் ஜெபம் பண்ணக்கூடிய நிலைமை அவளுக்கு இருக்கவில்லை. ஆனால் நடந்தது என்ன? இரண்டாவது அதிகாரத்திலே அவள் நிமிர்ந்து நின்றாள். ஹல்லேலூயா! அவருடைய கொம்பு நிலைத்திருந்தது. ஹல்லேலூயா! அவளுக்கு விரோதமாக பேசிய எல்லாருக்கும் விரோதமாகவும் அவருடைய வாய் இருந்தது. இப்ப அவள் சொல்லலாம் பாருங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா! புழுதியில இருந்து தேவனை தூக்கி விட்டார், உனக்கு தெரியுமா? குப்பையில இருந்து தேவனை தூக்கி விட்டார், உனக்கு அது தெரியுமா? கர்த்தர் எனக்கு கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார், உனக்கு அது தெரியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுடைய இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டு, எதனால் பாதிக்கப்பட்டு, எதனால் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்குவார், சந்தேகமே இல்லை. கர்த்தர் அந்த இடத்துல இருந்து தூக்கி உயர்ந்த நிலைமையில வைப்பார், சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை தூக்கி மகிழ்ச்சியான ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போவார், சந்தேகமே இல்லை. எப்ப பார்த்தாலும் தேவ பிள்ளைகள் உள்ளத்திலே கவலையை வைத்துக் கொண்டு இருப்பது நல்லதல்ல. எப்ப பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்திலே கஷ்டத்தை வைத்துக் கொண்டு ஒன்றுமே இல்லாதது போல, ஒன்றுமே நடவாதது போல நடந்து கொள்வது நல்லதல்ல. அது உன் வாழ்வுக்கு நல்லதல்ல, உன் தனிப்பட்ட வாழ்வுக்கு அது ஏற்றதல்ல, உன் குடும்ப வாழ்வுக்கு அது ஏற்றதல்ல. மற்றவர்களுக்கு மறைத்துக் கொள்ளலாம், ஆனால் தேவனுக்கு மற்றவர்களுக்கு ஒழித்துக் கொள்ளலாம், ஆனால் தேவனுக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு உன் இருதயத்தை திறந்து ஊட்டினால் மாத்திரத்தில் கர்த்தர் உன்னை அந்த இடத்திலிருந்து தூக்க முடியும். இல்லாவிட்டால் நீ தேவனுக்கு அதை சரியப்படுத்தினால் மாத்திரத்தில் கர்த்தர் உன்னை எடுத்து ஆசீர்வதிக்க முடியும். இல்லாவிட்டால் அன்னால் செய்தார், கர்த்தர் ஒரு கொம்பு இயற்றினார், ஒரு வாய் மற்றவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றது. நேற்று சொன்னீங்களே, ஓடமுறை சொன்னீங்களே, என்னை அப்படி நினைத்தீர்களே, ஆனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சிறியவளா இருந்தேன், நான் சின்னவளா இருந்தேன், ஆனால் இன்றைக்கோ கர்த்தரின் கொம்பை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். காப்பாற்றப்பட்ட நிலைமை. ரட்சிப்பு என்பது காப்பாற்றுதல், ரட்சிப்பு என்பது விடுதலை ஆக்கப்படுதல், ரட்சிப்பு என்பது விடுதலை. ஹல்லேலூயா! இங்கே அவளுக்கு இருந்த பிரச்சனையில இருந்து, அவளுக்கு இருந்த துன்பத்தில இருந்து, அவளுக்கு இருந்த வேதனையில இருந்து என்ன நடந்தது? விடுதலை ஆக்கப்பட்டாள், ஆசீர்வதிக்கப்பட்டாள். கர்த்தர் அவளை சரியான வதத்தில் நடத்தினார். ஆகையினாலே அவள் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவரே, நான் இப்பொழுது மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்வு நல்லா இருக்கிறது ஆண்டவரே, என்னை ஒருவரும் எதிர்க்கவில்லை ஆண்டவரே, என்னை ஒருவரை கேலி செய்யவில்லை ஆண்டவரே, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். மகிழ்ச்சி எங்க இருந்து வந்தது? மன மகிழ்ச்சி எங்க இருந்து? ஆண்டவர் நான் இருந்த இடத்திலே இருந்து தூக்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்கள் கவலைகள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் துன்பங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் கண்ணீர்களை இருந்து கர்த்தர் தூக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ?
முன் அதிகாரத்தில் நடந்தவைகளின் அனுபவத்தில் இங்கே வார்த்தைகள் புறப்படுகிறது. முன் அதிகாரத்தில் அந்த மனுஷி அந்த அண்ணாலே பார்த்து என்ன செய்தார்கள் தெரியுமா? கர்த்தர் ஓ இனி மேட்டுமையான பேச்சுக்களை பேசாதிருங்கள். பிரியமானவர்களே, இவள் அனுபவத்தில் பேசுகிறார். முதல் அதிகாரத்தின் அனுபவம் எப்படி தெரியுமா? அநேகர் அவளை பேசி இருக்கலாம், என்ன நீ இப்படி இருக்கிறாய், கர்த்தர் என்று தேடுகிறாய், ஆண்டவர் என்று திரிகிறாய், ஊழியம் செய்கிறாய், ஆனால் இப்படி இருக்கிறாய், இப்படி இருக்கிறது உன் வாழ்வு, மேட்டுமையான பேச்சுக்கள் வழங்குகிறது. இன்றைக்கு உன்னையும் பலர் பார்த்து பேசாத பேச்சுக்கள், தகுதி இல்லாத பேச்சுக்கள், வேண்டாத பேச்சுக்களை பேசலாம் விளங்குறதா? இன்னைக்கு ஒரு சிலருக்கு என்ன தெரியுமா நினைப்பு? கர்த்தர் நன்மை செய்தால் தான் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி. இல்லவே இல்லை. கர்த்தர் நாங்கள் விரும்புகிறது எங்களுக்கு செய்தால் தான் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் சொல்லி. இல்லவே இல்லை. அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் ஏராளம் இருக்கிறது. இருக்கட்டும். இங்கே என்ன நடக்கிறது? இனி மேட்டுமையானதை பேசாதீங்க. ஏன்? கர்த்தர் என்னை புழுதியில இருந்து குப்பையில இருந்து தூக்கி ஆசீர்வதித்து எனக்கு ஒரு குமாரனை கொடுத்து என் கொம்பை உயர்த்தி என்னை மனமகிழ்ச்சியை நான் நிறுத்தி நிரப்பி வைத்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் பேசிய பேச்சுக்களை பேசாதிருங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வழங்குறதா நான் பேசுகிறது? வழங்குறதா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னால் பேசுகிறார். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? மட்டுமையாக உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று படினால் என்னை நீங்கள் அப்படி பேசினீர்களே. இன்று கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி பேசாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி மேட்டுமையானவர்களை பேசாதிருங்கள். அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், புறப்பட வேண்டாம். ஏன்? கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் இருந்த இடத்திலே இருந்து என்னை தூக்கி உயர்ந்த இடத்திலே வைத்து என்னை ஆசீர்வதித்து என் சந்ததியை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கவலையோடு இருந்த இடத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கினார். கஷ்டப்பட்டு நான் ஊழியம் செய்திருந்தேன், அவர் என்னை தூக்கினார். வேதனைப்பட்டு என் வாழ்விலே நடந்து கொண்டு இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கினார். என் பிள்ளைகளை குறித்து கவலை நிறைந்தவனாய் இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கினார். இனி பேசாதிருங்கள். ஹல்லேலூயா. இனி அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசாதிருங்கள் என்று சொல்லி அண்ணா இரண்டாவது அதிகாரத்திலே புலம்புகிறதை நான் பார்க்கிறேன். இங்கே அவருடைய எட்டாவது வசனத்தின் அடிப்படைக்கு முன்பதாக இவைகளை எழுதுகிறார். இவைகளை எழுதிவிட்டு தான் வந்து சொல்கிறார், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்குகிறார். ஹல்லேலூயா. இவனத்தை எழுதி கொண்டு வந்துவிட்டு அவர் சிறியவனை, என்னை, நான் இருந்த நிலைமையில இருந்து என்னை அவர் தூக்கினாரப்பா, தூக்கினார். அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள்.
பலவான்களின் வில் முறிந்தது. அடுத்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். முதல் அதிகாரத்தில் யார் தள்ளாடியது? ஆண்டவரே, நான் தள்ளாடி கொண்டிருந்தேன். குடிகாரியை போல, அவள் குடிக்காமலே குடிகாரிகளைப் போல இருந்தால் எவ்வளவு தள்ளாட்டம், எவ்வளவு திண்டாட்டம். அண்ணா சொல்லுகிறார், தள்ளாடினவர்கள் பலனடைந்தார்கள், கவலையோடு இருந்தவர்கள் பலனடைந்தார்கள், வேதனையோடு இருந்தவர்கள் பலனடைந்தார்கள், உடைக்கப்பட்டு இருந்தவர்கள் சுகம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க அந்த வசனம் என்ன தெரியுமா? பலவான்களின் வில் முறிந்தது. பலமாய் நின்றவர்கள், பேசினவர்கள், எதிர்த்தவர்கள், கேலி பண்ணினவர்கள், அசட்டை பண்ணினவர்கள், தள்ளினவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டது? முறிந்து விழுந்தது. ஆனால் தள்ளாடி முதல் அதிகாரத்தில் கவலையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு அழுது புலம்பி தேவ ஆலயத்தில் இருதத்தை ஊற்றி கொண்டிருந்த மனுஷி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னுடைய கால்கள் பலத்தினால் இடைகட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நீ இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளே உன் கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார், உன் கரங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார், உன் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு இருக்கிறது போல கர்த்தர் உங்களை வைத்திருக்க மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்குவார், உங்களை கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். உங்கள் எதிர்பார்ப்புகளும், உங்கள் விருப்பங்களும், உங்கள் நோக்கங்களும் கர்த்தருடைய நாமத்திலே வருகிற நாட்களிலே உங்கள் குடும்பங்களிலே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. அன்னால் அழுது அழுது தேவ சமூகத்திலே ஊற்றினால் அவைகள் நிறைவேறியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இன்றைக்கு அன்னால் மற்றவருடைய எதிர் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுகிற அளவுக்கு அவை நின்று கொண்டு என்னை உறுதிப்படுத்தினீர், என் கால்களை உறுதிப்படுத்தினீர், என்னை மகிழ்ச்சியாக்கினீர், என்னை ரட்சித்தீர், என்னை காத்துக்கொண்டீர். தொடர்ந்து வாசிங்க.
திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இறார்கள். மலடியாய் இருந்தவள் ஏழு பெற்றால் அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டால்.
இது எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க வாசிங்க. திருப்தியாய் இருந்தவர்கள் இப்ப வேலை செய்கிறார்கள், ஆனால் பசியாய் இருந்தவர்கள் அதை வாசிங்க பாருங்க. திருப்தியாய் இருந்தவர்கள் திருப்தியாக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நாம் அடிக்கடி இலங்கையை நினைத்துக் கொள்வது உண்டு இல்லையா? ஆகையினால பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை வைத்து எதையும் இடை போடக்கூடாது, போடவே கூடாது. இன்னைக்கு நான் நல்லாக சாப்பிட்டுக் கொண்டு இருக்கலாம், நாளைக்கு பசியுள்ளவனாய் மாறுவதற்கு கர்த்தர், நான் நேற்றுக்கு சாப்பிட முடியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் இன்றைக்கு சாப்பிடுகிற நிலைமையில இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியா இருந்தார்கள், மலடியா இருந்தவர்கள் ஏழு பெற்றார்கள். ஹலலுயா ஹலலுயா. இதுதான் அவருடைய வாழ்வு. யாருடைய வாழ்வு? அன்னாருடைய வாழ்வு இதுதான். இந்த ரெண்டு அதிகாரங்களும் அடக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்றிலே முழு துக்கம் நிறைந்த ஒரு நிலைமை, இன்னும் ஒன்றிலே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்த ஒரு நிலைமை. ஹலலுயா. முன் நிலைமை ஒன்று, பின் நிலைமை ஒன்று. ரெண்டுக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தவள் ஊற்றி சொன்னால், நான் சிறுமைப்பட்டவள், நான் வேதனை நிறைந்தவள், நான் கண்ணீர் நிறைந்த ஒரு மனுஷன், நான் பாடுகள் நிறைந்த ஒரு மனுஷன் ஆண்டவரே, என் இருதயம் நிறைந்திருக்கிறது துக்கத்தினால் என்ன ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் குப்பையில இருந்து தூக்கி விடுகிறவர், உன்னை குப்பையில இருந்து நான் அழைக்கிற தேவன், உன்னை குப்பையில இருந்து நான் சரிப்படுத்துகிற கட்ட, மற்றவர்கள் உன்னை பார்க்காதிருக்கிற பொழுது உன்னை நான் காண்கிறவர். தெரியுமா பிரியமானவர்களே, குப்பையில இருக்கிற மனிதர்களை யாரும் பார்ப்பதில்லை. உபத்திரவத்தில், கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில், வேதனையில் தேவைகள் நிறைந்த மனிதர்களை யாரும் விரும்பி பார்ப்பதல்ல. தெரியுமா உங்களுக்கு, தேவைகள் நிறைந்த மனிதர்கள். அடிக்கடி யாராவது ஒரு மனிதர் வந்து தேவைகளை சொல்லி 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 ஏதும் தேவை என்று கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு காலம் வருகிற பொழுது அது எங்களுக்கு சலித்து விடும். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் சலிக்கிறவர் அல்ல. தெரியுமா உங்களுக்கு, கர்த்தர் ஒருபோதும் அப்படி பார்க்கிறவர் அல்ல. உங்கள் வாழ்விலே எப்படி உங்களுக்கு தெரியுமா, தேசங்களில் பிச்சை எடுக்கிற ஜனங்கள் இருப்பார்கள். நாமல் எல்லாரையும் உத்து பார்க்கிறவர்கள் கிடையாது. இது அல்ல, ஆனால் நான் பேசுகிறேன் ஒரு அளவுக்கு, நாங்கள் நீங்கள் விளங்கி கொள்றதுக்கு பேசுகிறேன். யாரும் நாங்கள் உத்து பார்க்கிறது கிடையாது, அவர்கள் தூக்கி விட வேண்டும், அவர்கள் என்று பார்ப்பது கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குப்பைக்குள்ள இருக்கிற பொழுது, குப்பை என்பதை பல விதத்தில் நாம் பார்க்கலாம். தேவைகள் நிறைந்ததாகவும் பாருங்க, அல்லாவிட்டால் நம் வாழ்வு பாவம் நிறைந்ததாகவும் இருக்கட்டுக்குமே. ஆனால் அங்கே இருக்கிற பொழுது, மனிதர்கள் பார்க்காதிருக்கிற பொழுது கர்த்தர் பார்க்கிறவர், அங்கே இருந்து தூக்கி எடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறவர் என்பதே சத்தியமாகும். பிரியமானவர்களே, பாடு நிறைந்த ஒரு மனுஷி, துக்கம் நிறைந்த ஒரு மனுஷி, இவருடைய குடும்பத்துக்கே துக்கம் தெரியுமா? அதுல வாசித்தீங்கன்னு தெரியும், முன் அதிகாரத்திலே உங்கள் பதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா குடும்பமே துக்கத்தில் இருக்கிறது. அடுத்த அதிகாரத்தில் சிரிக்கிறார், சந்தோஷம் அடைந்திருக்கிறார், மகிழ்ச்சியோடு இருக்கிறார். கத்தரனை விடுவித்தார், கத்தரனை காத்தார், கத்தரனை பலப்படுத்தினார், கத்தரனை போஷித்தார், கத்தரின் கால்களை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி அனுபவத்தில் எழுதுகிறார். அனுபவம் நிறைந்த ஒரு மனிதி இப்பொழுது கத்தரை குறித்து அவ்வளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறார். முதலாவது அடுத்தில இருந்து அல்லது அல்லது ஊத்துறது தவிர வேலை ஒன்றுமே கிடைக்கல. அவள் மலடியா இருந்து ஏழு பெற்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதோ அவளுடைய சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் இந்த அதிகாரத்திலே பார்க்கக்கூடிய அவள் தான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, என்ன ஒரு ருசி இது, என்ன ஒரு ரசிப்பு தன்மை தெரியுமா? இது என்ன ஒரு வசனம் தெரியுமா? உனக்கு புரியாது, உனக்கு புரியாது, உனக்கு புரியாது. அவளுக்கு தான் அது புரியும். எனக்கு இதை ருசிக்க முடியல, ஆனா அவளுக்கு அது தெரியும். என்ன சொல்லுகிறார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அவள் அந்த வாழ்க்கையை ருசித்தா, தண்ணீரோடு இருந்து, கவலையோடு இருந்து, வேதனையோடு இருந்து அவளை கர்த்தர் உயர்த்தினார், கொண்டு வந்தார், கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசித்து ரசித்து ருசிப்பது போல அநேக பிள்ளைகளை பெற்றவளோ. அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர், ஐந்தாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள், மலடியாய் இருந்தவள் ஏழு பெற்றால், அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள்.
பலட்சியப்பட்டார்கள் பெற்றவர்கள் இன்றைக்கு வெக்கத்துக்குள்ள, ஆனால் பெறாதவள் ஏழை பெற்றாள். ஹல்லேலூயா. அவளுக்கு மன சந்தோஷம் உண்டா? சந்தோஷம். வீட்டுல போய் இந்த இரண்டாவது அதிகாரத்தை வாசிங்க. முதல் வசனம், முதல் அதிகாரம் வாசிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. இரண்டாவது அதிகாரத்தை கொஞ்சம் வாசிங்க, இந்த எட்டாவது வசனம் வரைக்கும். ஏழாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், நாங்கள் கடந்து போகலாம். ஹல்லேலூயா.
கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு தாழ்வை குறித்து பவுல் பேசினாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம், அருமையாக இருந்தது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் சரித்திரம் அடையை செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடையை பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். ரெண்டையும் கர்த்தர் தான் செய்கிறவர். அன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டது கர்த்தரா. ஆனா அதே கர்த்தர் ஒரு மனிதனை சரித்திரத்துக்குள்ளாக நடத்த முடியும். அதைத்தான் முதல்ல மேலே நீங்க பாத்தீங்கன்னா, சாப்பிட்டவன் வேலை செய்ய போறான். சாப்பிட கஷ்டத்தில் இருந்தவன் சாப்பிடுறான். மேல் வசனத்தில் இருக்கிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு மனிதனை சாட்டவும் அவர் ஒரு மரணனை உயர்த்தவும் முடியும். அல்லேலூயா. சரியா நான் சொல்றது. அவர் ஒரு மனிதனை அன்னால் முதல் அதிகாரத்தில் தாழ்த்தப்பட்டிருந்தது உண்மை, புறக்கணிக்கப்பட்டிருந்தது உண்மை, தள்ளிவிடப்பட்டது உண்மை, வேதனை நிறைந்தது உண்மை, துக்கம் நிறைந்தது உண்மை. ஆனால் இரண்டாவது அதிகாரத்திலே அன்னால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற உங்கள் இடத்தில் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும், உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, அந்த அண்ணா தான் எழுதுகிறார், அழுது புலம்பி கண்ணீரோர் ஒரு குடிகாரியை போல ஆலயத்தில் விழுந்து கிடந்து கதறிய ஒரு மனுஷி அடுத்த அதிகாரத்தில் எழுதுகிறதை பார்த்தால் என்ன ஒரு மாற்றம் ஐயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் வாழ்விலே நன்மைகளை செய்கிற பொழுது கர்த்தருடைய நன்மைகளை சொல்லுங்கள், கர்த்தருடைய நன்மைகளை விவரியுங்கள், மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடையுங்கள். எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி, கர்த்தர் லட்சத்தை கொடுத்தாலும் அப்படியேதான் இருப்பது, கர்த்தர் கோடியை கொடுத்தாலும் முகத்துல ஒரு மாற்றமே கிடையாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வாழு. கர்த்தர் உனக்கு கொடுத்தால் அதில் மகிழ்ந்து சந்தோஷம் அடைந்து ருசித்து வாழு. இங்க ஒரு மனுஷி எழுதுகிறார், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார் ஐயா, ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாழ்த்துகிறவரும் அவர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஒரு மனிதனை தாழ்த்துவதும் உயர்த்துவதும் லேசான ஒரு காரியம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நான் தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன் அப்பா, என் வாழ்வு முழுவதும் குறைவு இருக்கிறது, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரா, என்னை நீர் ஆசீர்வதிக்க மாட்டீரா, ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக நான் தாழ்த்தப்பட்டவனாய் இருக்கிறேன், ஆண்டவரே மற்றவர்கள் என்ன என்னை மதிக்கப்பட முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன், மற்றவர்கள் தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தர் ஒரே நாளிலே உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஒரே நாள், நாளைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். இதுதான் நாங்கள் நம்பி இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி அன்னால் எழுதி கொண்டு வந்து கடைசியிலே தான் எட்டாவது வசனத்தில் எழுதுகிறார். என்ன தெரியும்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 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 ஆகையினாலே நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இருந்து புழுதியோடு குப்பியோடு சிறியவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் மதிக்கப்படாதவர்களாய் வேதனை நிறைந்தவர்களாய் நம்முடைய வாழ்விலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஓட்டத்திலே நம்முடைய ஊழியத்திலே துக்கம் நிறைந்தவர்களாய் இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். உங்கள் கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறவாதிருங்கள். அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் உன்னுடைய என்னுடைய கண்ணீரை காண மாட்டாரோ. ஆனால் ஒன்று உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தருக்கு உங்களை மறைக்காதிருங்கள். அதில் பிரயோசனம் அல்ல. தேவனுக்கு நம்முடைய சூழ்நிலையை நாம் மறைத்தால், கர்த்தருக்கு நாம் இருக்கிற நிலைமைகளை மறைத்தால், கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்ய முடியாது, கர்த்தர்களை ஆசீர்வதிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆகையினாலே கர்த்தருக்கு அவைகளை தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய நேரம் எனக்கு என்னென்னு தெரியவில்லை. ஒரு காரியத்தை மாத்திரம், சிறியவன் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், சிறிய ஒரு சிறுமியை அல்லாவிட்டால் தாழ்த்தப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி மாத்திரம் சீக்கிரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16 சீக்கிரமாக வாருங்கள், நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். 16:6 வாசிங்க சிஸ்டர். இது ஒரு அருமையான ஒரு சம்பவம், மேன்மையான ஒரு சம்பவம் கூட. கர்த்தருக்குள்ளே நான் சீக்கிரம் இதை பார்த்து முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள். 16:7-6 வாசிங்க.
அவர்கள் வந்த போது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கத்த தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கத்த தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான்.
நல்லொரு இதுல கன காரியங்கள் அடங்கி இருந்தாலும் நான் என்னுடைய கருப்பொருளை சீக்கிரமாக வைத்துவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. யாரு அடுத்தவனை? யாரு தெரியாது, யாரு தெரியாது. அல்லேலூயா. 7 பேர் இருக்கிறாங்க முதல்ல, இல்லையா? சாமுவேல் வந்து என்ன செய்கிறார்? இது தாவீதுடைய அபிஷேகத்தின் சம்பவம். அதாவது சவுளை கத்தர் விலக்கி, முதல் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சவுள் செய்த தவறுகள்னாலே, சவுள் செய்த காரியங்கள்னாலே கத்தர் அவனை என்ன செய்கிறார்? ராஜ்யத்திலிருந்து விலக்கி அடுத்தவனை கொண்டு வருகிறார். இப்ப சாமுவேல் தேவனுடைய மனுஷன், தேவ ஊழியக்காரன், ஹல்லேலூயா, அவன்ல பொறுப்பு கொடுத்தாச்சு. இந்த பாரு, அடுத்தவனை கொண்டு வா, கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் கிறுகிறு வெளிக்கிட்டு வந்து முதலாவது நபரை பார்த்தார். நான் சீக்கிரமாக போய்விடுகிறேன். முதலாவது நபரை பார்த்த உடனே வாட்ட சாட்டமானவர், ஹல்லேலூயா, முஷ்டி நிறைந்தவர், ஹல்லேலூயா. ஒரு ராஜாவுக்கு தெரியுமா, இந்த நாட்களிலே ராஜாக்கள் படிப்படியாக வருகிறவர்கள். அன்னைக்கு கத்த தெரிவு செய்தார், இன்றைக்கு வந்து ராஜாக்கள் படிப்படியாக பின்னால பார்த்தாலும் அப்படியே தான் வருகிறார். தாவீதுக்கு பிற்பாடு அவர்கள் வந்துதான் ஆகணும். அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒன்றுமே அங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சாமுவேல் வந்து முதலாவது நபரை பார்த்த உடனே, இவன் தான் வாட்ட சாத்தமாக இருக்கிறான் பாரு, நல்ல ராஜாக்கு ஒரு தகுந்த உடம்புள்ளவனாக இருக்கிறான் பாரு, தேசத்தை ஆளக்கூடியவனாக இருக்கிறான். யாரு? ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி நின்று சொல்லுகிறான், இவனா? ஆண்டவர் சொன்ன, இல்லவே இல்லை. நீ பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறது அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக தடவைகளே என்னுடைய போதகர் சொல்லுவார், தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. கஷ்டம். தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் மற்றவர்களை எப்படி பார்க்கிறார் அப்படி பார்ப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது நம் வாழ்விலே குறைவுள்ளது. அவர் சாமுவேலுடைய பார்வை, ஊழியக்காரனுடைய பார்வை எப்படி இருந்தது? வளர்ந்த மனிதன், வாய்ச்சான ஒரு மனிதன், வெள்ளமுள்ள ஒரு மனிதன், பட்டத்தை தூக்கக்கூடிய ஒரு மனிதன், இவன் தான் ராஜாவா இருக்க முடியும்? இல்லை, இல்லவே இல்லை. 7 பேர் கடந்து போயிட்டாங்க பாருங்க. 7 பேர் கடந்த அப்புறம் இவனே கேட்கிறாங்க, பாரு உனக்கு வேற ஏதாவது பிள்ளைகள் இருக்கா? இல்லை என்றிருந்தா என்ன காரியமோ எனக்கு தெரியாது. இவர் திரும்ப செக் பண்ண வேண்டி இருந்திருக்கும். இவருடைய கண்ணில தான் ஏதோ பிரச்சனை ஒன்று சொல்லி இல்லையா? அப்படின்னா இல்ல, இன்னும் ஒரு ஆள் இருக்கிறா. எங்க அவன் கடைசி? எங்க அவனை நாங்க ஆடு மேய்க்க விட்டுட்டோம். அவன் எங்கோ நின்று ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். யாரு? இஸ்ரவேலருடைய சூக்கும்தாக வருகிற கிங். என்ன செய்கிறார்? ஆடு. உங்களுக்கு தெரியுமா, கத்தரால் பாவிக்கப்பட்ட வல்லமையான ஊழியர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஆடு மேய்த்தவர்களும் ஆட்டுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வேதத்தை புரட்டி பாருங்க. அநேகர் பாத்தீங்கன்னு ஆடு மேய்த்தியே இருப்பாங்க. ஆண்டவருக்கு என்ன விருப்பமோ தெரியல. ஆடு மேய்க்கிறவன் எல்லாம் கத்தராலே வல்லமையாக பாவிக்கப்பட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கலாம். இங்கே தாவீது யாரு? குள்ளன், சிறியவன், ஆனால் நல்லொரு வடிவான ஒரு பையன், இல்லையா? குடும்பத்தினாலே எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்? ஆடு மேய்க்கிற ஒரு இடத்திலே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை மற்றவர்கள் எந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள் என்பதை விட தேவன் எங்களை அந்த இடத்திலே எப்படி கவனிக்கிறார் என்பது முக்கியம். மற்றவர்கள், அதாவது குடும்பத்தில் இருந்தவர்கள் தாவீது இருக்கிற வேலை கொடுத்தார்கள், நீ ஆடு மேய்க்க வேண்டும் போ வழங்குறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்களிலே நீங்கள் பலஸ்தீனா அந்த பக்கங்களில் போய் பார்த்தீங்கன்னா, படிக்காதவர்கள், படிப்புக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவர்கள் ஆடு மேய்த்து, அதான் அவருடைய வாழ்க்கை, அதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கு. இங்கே தாவீதுக்கு ஒரு வேலை, போய் ஆடுமே, நீ சின்ன பையன், ஆடுமே என்று அனுப்பிவிட்டார்கள். ஆனா சாமுவேல் சொன்னா என்ன தெரியுமா, அவரை கூப்பிடு, நான் அவனையும் பார்க்க வேண்டும், கூப்பிடு, அவன் வரும் வரைக்கும் நான் சாப்பிடுவதில்லை. அவன் அபிஷேகம் பண்ணப்படலை, யாரு தாவீது அபிஷேகம் பண்ணப்படலை. ஆனா அவரு வேளை அவன் தேவ மனுஷனாக இருந்தால், ஆண்டவர் நினைக்கிற ஒரு மனிதனாக இருந்தால், நான் சாப்பிட மாட்டேன், மறைச்சொல்லு, முதலாவது அந்த வேலை எனக்கு முக்கியம், கர்த்தர் எனக்கு சொன்னது முக்கியம். அவன் சின்னவனாக இருக்கட்டும், உன் குடும்பத்திலே கடைசியாக இருக்கட்டும், அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கட்டும், அவன் தள்ளி வைக்கப்பட்டவனாக இருக்கட்டும், குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கட்டும், இன்றைக்கு அவன் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் தேவை. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, சாமுவேல் என்ன செய்தார் தெரியுமா, அவன் வரும் வரைக்கும் அந்த இடத்திலே அமர்ந்திருந்தான். வந்த பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டான், இவர் தானா, அவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா, அதில் குப்பி எடுத்து அவனை அபிஷேகம் பண்ணி விட்டு அவன் கடந்து செல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் குப்பையில அல்லாவிட்டால் புழுதியில அல்லாவிட்டால் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு இருந்தாலும், கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார், கர்த்தர் ஒரு மனிதனை உன்னதத்துக்கு கொன்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னார், கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு முன்பதாக இருந்த 7 பேர் சரி 70,000 பேர் வந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் நினைப்பது தவறாக நினைப்பதுண்டு, அநேகர் மாம்சத்திலே நினைப்பதுண்டு. பிரியமானவர்களே, உன்னை குறித்தும் என்னை குறித்தும் நான் இருக்கிற நிலைமையில இருந்து கர்த்தர் என்னை எடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார், யார் குறுக்கு நின்றாலும் அது ஆகாத காரியம், அது நடைபெறாத காரியம். அது என் வாழ்விலும் சரி, உன் வாழ்விலும் சரி, என் வாழ்விலும் சரி, உன் வாழ்விலும் சரி, கர்த்தர் நினைத்தது அது நடைபெறும். ஹல்லேலூயா. தாவீது நினைச்சிருக்கவே மாட்டான், ஆடு மேய்த்த தாவீது, வாட்டுப்படித்த தாவீது, இப்படி ஒரு உன்னதமான நிலைமைக்கு, இப்படி ஒரு உன்னதமான காரியத்திற்கு கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கவே மாட்டாவா, நினைத்திருக்கவே மாட்டான். ஆனா அவன் தள்ளி வைக்கப்பட்டவன், அவன் குடும்பத்தில் இருந்து பொறுப்பாக ஒரு வேலைக்கு அனுப்பப்பட்டவன், பிரத்தியத்தமாக வைக்கப்பட்டவன், அவனை கர்த்தர் கண்டார். நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்கே கர்த்தர் என்னை காணுவா, நான் உங்களால் தள்ளப்பட்டிருந்தால் கர்த்தர் அதை காணுவா, நான் உங்களால் வறுக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் அதை காணுவா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏனெனில் நான் தாழ்த்தப்பட்டு, நான் ஒதுக்கப்பட்டு, நான் குப்பையிலே, நான் புழுதியிலே இருக்கிறபடியினால் உன்னதமான தேவன் என்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். என்னவெனில், கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு, கர்த்தருக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டு, கர்த்தருக்கு முன்பாக தள்ளி வைக்கப்பட்டு, கர்த்தருக்கு முன்பாக பாரம் நிறைந்து, கர்த்தருக்கு முன்பாக கஷ்டம் நிறைந்து, கவலை நிறைந்து, கண்ணீர் நிறைந்து, வேதனை நிறைந்து, ஏன் தான் இது, எதற்கு இது என்று சொல்லி இருதயத்தை உடைத்துக் கொண்டு இருக்கிற உனக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தை இருக்குமே, ஆனால் கர்த்தர் புழுதியிலிருந்து உன்னை எடுப்பார், குப்பையிலிருந்து உன்னை தூக்கி விடுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உன்னை யந்திரமாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நான் உன்னை பிரயோஜனம் உள்ளவனாய் உள்ளவளாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நீ நினையாத இடத்திலே, உன்னதத்திலே நான் வைக்கிற தேவன் என்பதை இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியிலே என் இருதயத்தை பிடித்தது அன்னாருடைய வாழ்விலே கர்த்தர் செய்த மகத்துவமான நன்மையும், அன்னார் 2வது அதிகாரத்திலே கர்த்தரை குறித்து எழுதின வார்த்தைகளுமே. தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருங்கள், கண்களை மூடுங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பலப்படுத்த வேண்டும், உங்கள் கால்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லோரும் தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லாரும் உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீங்கள் இருக்கிற நிலைமையை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் இருதயம், உங்கள் உள்ளம், நீங்கள் நினைக்கிற காரியங்கள், நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள், நீங்கள் கண்ணீர் விடுகிற காரியங்கள், நீங்கள் கண்ணீர் விட்டு கர்த்தருடைய சமூகத்திலே கதறுகிற காரியங்களை தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே இந்த வேளையிலே ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை நோக்கிக் கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாலை போல மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறீர்களா? தேவைகளும் பாரங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் வேதனைகளும் சமாதானம் இல்லாத தன்மைகளும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உங்கள் இருதயத்தை வாட்டி வதைக்கிறதா? குறைவுகள் எல்லாம் நீக்கிறவர், அன்னாளுக்கு இருந்த குறைவுகளை நீக்கிய தேவன் இன்னைக்கு உன்னையும் ஏற்ற காலத்தில் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் கர்த்தர் உன் வாழ்வில் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் நன்மையை செய்வார். உன்னை தூக்கி நடத்துவார். பிரியமானவனே, கர்த்தர் உன்னை சுமந்து செல்லுவார். கர்த்தர் உன்னை தூக்கி செல்லுவார். நீ இன்றைக்கு இருக்கிற இடத்துல அநேகரால் நீ மறக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரால் நீ மறக்கப்படுகிறதல்ல, தேவனால் நீ மறக்கப்படவே இல்லை. அவர் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்னாளுக்கு செய்தது போல புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டு மதிக்கப்படாமல் எங்கேயோரு மூலையிலே இருந்து அழுதந்த பெண்ணை கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நன்மை செய்தார். அதே வண்ணமாக இன்றைக்கு நீ இருக்கிற நிலத்திலே, நீ இருக்கிற சூழ்நிலைகளே, நீ படுகிற வேதனைகளே, நீ படுகிற கஷ்டத்திலே கர்த்தர் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் ஜபங்கள் வீண் போவதில்லை. நீ பண்ணுகிற ஜபத்தை அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், கர்த்தர் சடுதியிலே உனக்கும் அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி எல்லோரும் என்ன பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய பிரச்சனத்திற்காய் நன்றி, உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, உடைய கிருபைக்காய் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வருகிற கிழமை முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய கரம் கூட இருப்பதாக. நன்மைகளை செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற இடங்களில் இருந்து ஆசீர்வாதமாய் மாற்றப்பட கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. உங்களுடைய சமூகத்திலே கர்த்தாவே, சபை முழுவதையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். மனமகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. நசரேனா இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.